ஓம் சாந்தி. மார்ச் 4, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, மனிதர்கள் அனைவரையும் விழித்தெழச் செய்து அவர்களுக்கு வழியை காண்பிப்பது உங்கள் கடமையாகும். எந்த அளவிற்கு அதிகமாக ஆத்ம உணர்விலிருந்து தந்தையின் அறிமுகத்தை மற்றோருக்கு நீங்கள் கொடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நன்மை இருக்கும். கேள்வி: எந்த ஒரு சிறப்பியல்பின் அடிப்படையில் செல்வந்தர்களை விடவும் ஏழை குழந்தைகள் முன்னேறி செல்ல முடியும்? பதில்: ஏழை குழந்தைகள் தான தர்மங்கள் செய்வதில் பெரும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏழைகள் பெரும் அன்புடன் பக்தி செய்கிறார்கள். ஏழைகளுக்கே காட்சிகளும் கிடைக்கின்றன. செல்வந்தர்களுக்கு தமது செல்வத்தின் போதை உள்ளது. அவர்கள் அதிக பாவ செயல்களை செய்வதனால் ஏழை குழந்தைகளினால் அவர்களை விடவும் முன்னேறி செல்ல முடியும். பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. நீங்களே தாயும் தந்தையும், நாங்கள் உங்கள் குழந்தைகள். நிச்சயமாக பரமாத்மா பரமதந்தைக்கு இப்புகழ் பாடப்பட்டுள்ளது. அவரே படைப்பவர், ஆகையால் இதுவே அவரது தெளிவான புகழாகும். லௌகீக பெற்றோரை தமது குழந்தைகளை உருவாக்குபவர்கள். இந்த உலகிற்கு அப்பாற்பட்ட தந்தையே படைப்பவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். அவர்கள் அவரின் புகழை அவரே நண்பர், அவரே ஆதாரம் என்று பெருமளவு பாடுகிறார்கள். அந்த அளவிற்கு லௌகீக தந்தையருக்கு புகழ் இல்லை. பரம்பிதா பரமாத்மாவின் புகழ் வேறுபட்டது. அவரே ஞானக்கடல் என்றும், முழு ஞானமும் நிறைந்தவர் என்றும் குழந்தைகள் புகழ் பாடுகிறார்கள். அவரிடம் இந்த முழு ஞானமும் உள்ளது. இது ஷரீர வாழ்வாதாரத்திற்கான கல்வி அறிவு அல்ல. அவரே ஞானக்கடலும் முழு ஞானமும் நிறைந்தவரும் என அழைக்கப்படுவதனால் அவரிடம் நிச்சயமாகவே ஞானம் உள்ளது. ஆனால் எந்த ஞானம் உள்ளது? எவ்வாறு சக்கரம் சுழல்கின்றது என்ற ஞானம் அவரிடம் உள்ளது. அவரே தூய்மையாக்குபவரான ஞானக்கடலாவார். கிருஷ்ணரை தூய்மையாக்குபவர் என்றோ அல்லது ஞானக்கடல் என்றோ அழைக்க முடியாது. அவரது புகழ் முற்றிலும் தனித்துவமானது. இருவரும் பாரதவாசிகளே. ஷிவ் பாபா பாரதத்தில் புகழப்படுகின்றார். இங்குதான் மக்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாளையும் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் கீதையின் பிறந்த நாளையும் கொண்டாடுகிறார்கள். இம்மூன்று பிறந்த நாட்களுமே பிரதானமானவை. இப்பொழுது கேள்வி எழுகிறது. முதலில் யாருடைய பிறந்த நாள் வருகிறது? சிவனுடையதா அல்லது ஸ்ரீ கிருஷ்ணருடையதா? மக்கள் தந்தையை முற்றிலுமாக மறந்து விட்டார்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிறந்த நாளை மிகுந்த அன்புடன் ஆடம்பரமாக கொண்டாடுகிறார்கள். எவருக்குமே சிவனின் பிறந்த நாளை பற்றி அதிகம் தெரியாது. அதனை அவர்கள் புகழ்வதும் இல்லை. சிவன் வந்து என்ன செய்தார்? எவருக்குமே அவரது வாழ்க்கை வரலாறு தெரியாது. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி பல விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள். அவர் கோபியரை கடத்தி சென்றார், அவர் அதை செய்தார், இதை செய்தார். ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக செயல்களை பற்றி எழுதுவதற்கு அவர்களிடம் விசேஷமான சஞ்சிகை ஒன்றும் கூட உள்ளது. சிவனின் தெய்வீக செயல்களை பற்றி எதுவும் கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணரது பிறந்த நாள் எப்பொழுது இருந்தது? கீதையின் பிறந்த நாள் எப்பொழுது இருந்தது? சிறிது வளர்ந்த பின்னரே ஸ்ரீ கிருஷ்ணரால் ஞானத்தை உபதேசிக்க முடியும். குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணரை எவ்வாறு ஒரு கூடையில் சுமந்து ஆற்றை கடந்து சென்றனர் என்பதை காட்டுகிறார்கள். அவர் இளைஞனான ரதத்தில் நின்றவாறு சக்கரத்தை சுழற்றுகின்றார் என்றும் காட்டப்படுகிறது. அப்பொழுது அவருக்கு 16 அல்லது 17 வயதாக இருக்க வேண்டும். அவரின் மற்ற படங்கள் அனைத்தும் அவரின் குழந்தை பருவத்திற்கே உரியவை. எப்பொழுது அவர் கீதையை உபதேசித்தார்? அவர் இன்னாரை கடத்தினார், இதனை செய்தார், அதை செய்தார் என அவர்கள் கூறிய காலத்தில் அவர் கீதையை உபதேசித்திருக்க முடியாது. அந்த நேரத்தில் அவரிடம் இந்த ஞானம் இருந்திருக்கும் என கூறுவது சரியாக தென்படவில்லை. அவர் முதிர்ச்சியடைந்த போதே இந்த ஞானத்தை கூறியிருக்க முடியும். அவர் கீதையை அதற்கு சிறிது காலத்தின் பின்னரே உபதேசித்திருப்பார். சிவன் என்ன செய்தார்? அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை. அவர்கள் அறியாமை என்னும் உறக்கத்தில் உறங்குகின்றனர். தந்தை கூறுகின்றார், எவரும் எனது வரலாற்றை அறிய மாட்டார்கள். நான் என்ன செய்தேன்? நான் மாத்திரமே தூய்மையாக்குபவர் என்று அழைக்கப்படுகின்றேன். நான் வரும்பொழுது கீதையுடனேயே வருகின்றேன். நான் ஒரு வயோதிப சாதாரண அனுபவமுள்ள ரதத்தினுள் பிரவேசிக்கின்றேன். பாரதத்திலேயே நீங்கள் சிவனின் பிறந்த நாளையும் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறந்த நாளையும் கீதையின் பிறந்த நாளையும் கொண்டாடுகின்றீர்கள். இவை மூன்றுமே பிரதானமானவை. ராமரின் பிறந்த நாளும் பின்னரே நிகழ்கிறது. இந்நேரத்தில் நடப்பவை அனைத்தும் பின்னர் கொண்டாடப்படுகின்றன. சத்திய திரேதா யுகங்களில் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் முதலியவை எதுவும் இல்லை. சந்திர வம்சம் சூரிய வம்சத்திடமிருந்து தனது ஆஸ்தியை பெறுகிறது. அங்கு எவருக்கும் புகழ் இல்லை. அவர்கள் அரசர்களின் முடிசூட்டு விழாக்களையே கொண்டாடுகிறார்கள். இந்நாட்களில் ஒவ்வொருவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அது ஒரு பொதுவான விஷயம். ஸ்ரீகிருஷ்ணர் பிறவி எடுத்து வளர்ந்து பெரியவர் ஆனதும் ராஜ்யத்தை ஆட்சி செய்தார். அதற்கான புகழ் என்ற கேள்விக்கே இடமில்லை. சத்திய திரேதா யுகங்களில் சந்தோஷ ராஜ்யம் நிலவியது. அந்த ராஜ்யம் எப்பொழுது எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது? இது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் உள்ளது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நான் ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமயுகத்தில் வருகின்றேன். கலியுக இறுதியில் தூய்மையற்ற உலகமும் சத்யுக ஆரம்பத்தில் அத்தூய உலகமும் இருக்கின்றன. நானே தந்தையாக இருப்பதுடன் உங்களின் ஆஸ்தியையும் உங்களுக்கு கொடுக்கின்றேன். கடந்த கல்பத்திலும் நான் உங்களுக்கு உங்கள் ஆஸ்தியை கொடுத்தேன். இதனாலேயே நீங்கள் கொண்டாடுகின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் பெயரை மறந்ததனால் ஸ்ரீகிருஷ்ணரின் பெயரை புகுத்திவிட்டீர்கள். சிவனே அனைவரிலும் அதிமகத்தானவர். முதலில் அவரின் பிறந்த நாளுக்கு பின்னரே சரீரங்களை உடைய மனிதர்களின் பிறந்த நாள் வர முடியும். உண்மையில் ஆத்மாக்கள் அனைவரும் மேலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள். நானும் அவதாரம் எடுக்கின்றேன். ஸ்ரீகிருஷ்ணர் எனது தாயின் கர்ப்பப்பையின் மூலம் பிறந்து பராமரிப்பையும் பெறுகின்றார். அனைவரும் மறுபிறவி எடுக்கவே வேண்டும். ஷிவ் பாபா வந்த பொழுதிலும் அவர் மறுபிறவி எடுப்பதில்லை. ஆகவே தந்தை இங்கிருந்து இதனை விளங்கப்படுத்துகின்றார். திரிமூர்த்திகளாக பிரம்மா விஷ்ணு சங்கரர் காட்டப்பட்டுள்ளனர். சிவனுக்கென ஒரு சரீரம் இல்லாததாலேயே ஸ்தாபனை பிரம்மா மூலம் நடைபெறுகிறது. தான் இவரின் வயோதிப சரீரத்தில் பிரவேசம் செய்வதாக அவரே இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். இவரது சொந்த பிறவிகளை பற்றியே பிரம்மாவிற்கு தெரியாது. இப்பிறவி இவரின் பல பிறவிகளில் இறுதியானது. சிவனின் பிறந்த நாளா அல்லது ஸ்ரீகிருஷ்ணரின் பிறந்த நாளா மகத்தானது என்பதை முதலில் விளங்கப்படுத்துங்கள். கீதையை உபதேசித்தவர் ஸ்ரீகிருஷ்ணரே எனில் கீதையின் பிறந்த தினம் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறந்த தினத்திலிருந்து பல வருடங்களுக்கு பின்னரே அவர் முதிர்ச்சியான பின்னரே வரும். இந்த விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எவ்வாறாயினும் சிவனின் பிறந்த தினத்திற்கு உடனடியாக அடுத்ததாக கீதையின் பிறந்த தினமே வருகிறது. உங்கள் புத்தியில் இக்கருத்துகள் அனைத்தும் இருக்க வேண்டும். பல கருத்துகள் உள்ளன. அவற்றை குறித்து வைத்திருக்காதுவிட்டால் நீங்கள் அவற்றை நினைவில் வைத்திருக்க முடியாது. பாபா மிக அருகில் உள்ளார். இது அவரது ரதமும் ஆகும். அப்படி இருந்தும் அந்த நேரத்தில் கருத்துகள் அனைத்தையும் நினைவு செய்வது சிரமமானது. பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். இரு தந்தையரதும் ரகசியத்தை அனைவருக்கும் விளங்கப்படுத்துங்கள். அவர்கள் ஷிவ் பாபாவின் பிறந்த நாளை கொண்டாடுவதனால் அவர் நிச்சயமாக வரவேண்டும். தங்கள் சொந்த சமயங்களை ஸ்தாபிப்பதற்கு கிறிஸ்துவும் புத்தரும் மற்றோரும் வருவது போல் இவரும் ஒரு தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு இவரினுள் பிரவேசம் செய்கின்ற ஓர் ஆத்மா. அவரே உலகை படைப்பவரான தந்தையாகிய சொர்க்க கடவுள். ஆகவே அவர் நிச்சயமாக ஒரு புதிய உலகை படைப்பார். அவர் ஒரு பழைய உலகை படைக்க மாட்டார். அந்த புதிய உலகம் சொர்க்கம் எனப்படுகிறது. இப்பொழுது அது நரகமாக உள்ளது. பாபா கூறுகின்றார், நான் ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமயுகத்தில் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோக ஞானத்தை கொடுக்கின்றேன். இதுவே பாரதத்தின் புராதன யோகம். அதனை யார் கற்பித்தார்? ஒரு பக்கம் அவர்கள் ஷிவ் பாபாவின் பெயரை மறைத்து விட்டனர். பின்னர் கீதையின் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் அல்லது விஷ்ணு முதலியோர் என கூறுகின்றார்கள். ஷிவ் பாபாவே ராஜயோகத்தை கற்பித்தார், ஆனால் எவருக்குமே அது தெரியாது. அவர்கள் ஷிவ் பாபாவின் பிறந்த தினத்தை அசரீரியானவரின் பிறந்த தினமாக காட்டுகிறார்கள். அவர் எவ்வாறு வந்தார், வந்த பொழுது என்ன செய்தார்? அவரே அனைவருக்கும் சத்கதி அளிப்பவரும் விடுதலை அளிப்பவரும் வழிகாட்டியும் ஆவார். இப்பொழுது ஆத்மாக்கள் அனைவருக்கும் பரமாத்மாவான வழிகாட்டி தேவை. அவரும் ஓர் ஆத்மாவே. மனிதருக்கு மனிதர்கள் வழிகாட்டிகளாக இருப்பது போல் ஓர் ஆத்மா ஆத்மாக்களுக்கு வழிகாட்டியாக தேவைப்படுகின்றார். அது பரமாத்மாவாக மாத்திரமே இருக்க முடியும். மனிதர்கள் அனைவரும் மறுபிறவி எடுத்து தூய்மையற்றவர்கள் ஆகின்றார்கள். அப்படியெனில் யார் அவர்களை தூய்மையாக்கி திரும்பவும் அழைத்து செல்வார்கள்? தந்தை கூறுகின்றார், நான் மாத்திரமே இங்கு வந்து தூய்மையாக்கும் வழியை உங்களுக்கு காண்பிக்கின்றேன். என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் ஷரீர உறவினர்களை துறந்து விடுங்கள் என ஸ்ரீகிருஷ்ணரால் கூற முடியாது. அவர் 84 பிறவிகளை எடுக்கின்றார். அவர் அனைத்து உறவு முறைகளையும் கொண்டுள்ளார். தந்தை தனக்கென ஒரு ஷரீரமற்றவர். தந்தை இந்த ஆன்மீக யாத்திரையை உங்களுக்கு கற்பிக்கின்றார். இந்த ஆன்மீக ஞானம் ஆன்மீக தந்தையிடமிருந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணர் எவருடைய ஆன்மீக தந்தையுமாக இருப்பதில்லை. நானே அனைவரினதும் ஆன்மீக தந்தை. நான் வழிகாட்டியாக வந்துள்ளேன். விடுதலை அளிப்பவர், வழிகாட்டி, பேரானந்தமுடையவர், அமைதியானவர், என்றென்றும் தூய்மையானவர் என்றெல்லாம் என்னை பற்றியே கூறப்படுகிறது. ஆத்மாக்களான உங்களுக்கு நான் இப்பொழுது இந்த ஞானத்தை கொடுக்கின்றேன். தந்தை கூறுகின்றார், நான் இந்த சரீரத்தின் மூலம் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றேன். நீங்களும் உங்கள் சரீரங்கள் மூலம் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். அவரே தந்தையாகிய கடவுள். அவரின் வடிவமும் காட்டப்பட்டுள்ளது. ஆத்மா எவ்வாறு புள்ளி வடிவமாக உள்ளாரோ அவ்வாறே பரமாத்மாவும் புள்ளி வடிவமானவர். இதுவே இயற்கையின் அதிசயம். உண்மையில் எவ்வாறு அந்த சின்னம் சிறிய நட்சத்திரங்களில் 84 பிரிவுகளும் பதியப்பட்டிருக்கின்றன என்பதே மிகப்பெரிய அதிசயம். இது ஓர் அதிசயம். இந்நாடகத்தில் தந்தைக்கும் ஒரு பாகம் உண்டு. பக்தி மார்க்கத்திலும் உங்களுக்கு அவர் சேவை செய்கின்றார். 84 பிறவிகளின் பாகங்கள் ஆத்மாக்களாகிய உங்களில் அனாதியாகவே பதியப்பட்டுள்ளன. இது இயற்கையின் அதிசயம் என்று அழைக்கப்படுகிறது. இதனை எப்படி உங்களால் விவரிக்க முடியும்? ஆத்மா மிகவும் சின்னம் சிறியவர். மக்கள் இவற்றை கேள்வியுறும் பொழுது ஆச்சரியப்படுவார்கள். ஓர் ஆத்மா ஒரு நட்சத்திரம் போன்றவர். ஆத்மாக்களாகிய நீங்கள் 84 பிறவிகளை மிக சரியாக அனுபவம் செய்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் சந்தோஷத்தையும் மிக சரியாக அனுபவம் செய்கிறீர்கள். இது இயற்கையின் ஓர் அதிசயம். தந்தையும் பரமாத்மாவாகிய ஓர் ஆத்மாவே. இந்த ஞானம் முழுவதும் அவரில் பதியப்பட்டுள்ளது. அவரே குழந்தைகளாகிய உங்களுக்கு இதனை விளங்கப்படுத்துகின்றார். இவை புதிய விஷயங்கள். வந்து அவற்றை கேட்கும் புதியவர்கள், உங்கள் ஞானம் எந்த ஒரு சமய நூல்கள் போன்றவற்றிலும் குறிப்பிடப்படவில்லை என கூறுகிறார்கள். ஆனாலும் சென்ற கல்பத்தில் இதனை கேட்ட தங்களது ஆஸ்தியை பெற்றவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கும். அதற்கு காலம் எடுக்கும். பல பிரஜைகள் உருவாக்கப்படுகிறார்கள். இது இலகுவானது. ஓர் அரசர் ஆகுவதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. பெரும் செல்வத்தை தானம் செய்யும் மக்கள் தமது அடுத்த பிறவியில் ஓர் அரச குடும்பத்தில் பிறப்பு எடுக்கிறார்கள். தங்கள் தைரியத்திற்கு ஏற்ப தானம் செய்யும் ஏழைகளும் அரசர்கள் ஆகின்றார்கள். முழுமையான பக்தர்களாக உள்ளவர்களும் தான தர்மங்கள் செய்கின்றனர். செல்வந்தர்களே அதிக பாவங்கள் செய்கிறார்கள். ஏழைகள் அதிக நம்பிக்கை வைக்கின்றனர். ஏழைகள் தம்மிடமுள்ள ஒரு சிலவற்றையும் பெரும் அன்புடன் கொடுப்பதனால் அதற்கு பலனாக அவர்கள் பெருமளவை பெறுகிறார்கள். ஏழைகள் பெருமளவு பக்தியும் செய்கிறார்கள். எனக்கு ஒரு காட்சியை அருளுங்கள், அல்லது நான் எனது கழுத்தை வெட்டுவேன். செல்வந்தர்கள் இதை செய்வதில்லை, ஏழைகளுக்கே காட்சிகள் கிடைக்கின்றன. தான தர்மம் செய்பவர்களும் அரசர்கள் ஆகுபவர்களும் ஆவார்கள். பணம் அதிகம் உள்ளவர்களுக்கு அகங்காரமும் அதிகளவில் இருக்கிறது. இங்கும் ஏழைகளே 21 பிரிவுகளுக்கு சந்தோஷத்தை பெறுகிறார்கள். ஏழைகளே அதிகளவில் உள்ளனர், செல்வந்தர்கள் பின்னரே வருவார்கள். மிகுந்த செழிப்புடன் இருந்த பாரதம் எவ்வாறு இப்பொழுது மிக ஏழ்மை நிலையை அடைந்துள்ளது என்பது உங்களுக்கு மாத்திரமே விளங்குகிறது. மாளிகைகள் முதலியவை எல்லாம் பூகம்பங்கள் முதலியவற்றால் அழிந்து பாரதம் ஏழையாகும். இராவணராஜ்யம் ஏற்படும் பொழுது விரக்தி கூக்குரல்கள் பல எழுகின்றன. எனவே அதே விஷயங்கள் இருப்பதில்லை. அனைத்திற்கும் ஓர் ஆயுட்காலம் உள்ளது. அங்கு மக்கள் நீண்ட ஆயுள் உடையவர்களாக இருப்பதைப் போலவே கட்டடங்களும் நீண்ட ஆயுளை கொண்டிருக்கின்றன. பல பெரிய கட்டடங்கள் தங்கம் பளிங்கு முதலியவற்றால் தொடர்ந்தும் கட்டப்படும். தங்கத்தினால் ஆன கட்டடங்கள் மேலும் உறுதி வாய்ந்தவை. நாடகம் அதாவது சினிமா ஒன்றில் யுத்தம் நடக்கும் பொழுது எவ்வாறு கட்டடங்கள் முழுமையாக அழிக்கப்படுகின்றன எனவும் அவை எவ்வாறு மீண்டும் கட்டப்படுகின்றன எனவும் காட்டுகிறார்கள். அவை அப்படி காட்டப்படுகின்றன. சொர்க்கத்தில் மாளிகைகள் கட்டப்பட்ட போது மர வேலையாளர் போன்றவர்கள் எவ்வாறு அவற்றை கட்டுகிறார்கள் என காண்பிப்பதில்லை. ஆம், அதே கட்டடங்கள் அங்கே இருக்கும் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும். அறிவு இதனையே கூறுகிறது. குழந்தைகளான உங்களுக்கும் இவற்றுக்கும் தொடர்பேதும் இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் கற்று சொர்க்க அதிபதிகளாக வேண்டும். சொர்க்கமும் நரகமும் பலமுறை வந்து சென்றிருக்கின்றன. இப்பொழுது இரண்டும் கடந்துவிட்டன. இப்பொழுது இது சங்கம யுகம். இந்த ஞானம் சத்யுகத்தில் இருக்க முடியாது. இந்நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானம் முழுவதும் உள்ளது. லக்ஷ்மி நாராயணருக்கு அவர்களது ராஜ்யத்தை யார் கொடுத்தார்கள்? குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது இது தெரியும். அவர்கள் தங்கள் ஆஸ்தியை யாரிடமிருந்து பெற்றனர்? அவர்கள் இங்கு கற்று சொர்க்க அதிபதிகள் ஆகினார்கள். இங்கே சத்திர சிகிச்சை நிபுணர்கள் பெரிய வைத்தியசாலைகளை கட்டுவதைப் போல் அவர்கள் அங்கு சென்று மாளிகைகள் போன்றவற்றை கட்டுகிறார்கள். தந்தை தினமும் பற்பல மிக நல்ல கருத்துக்களை குழந்தைகளான உங்களுக்கு கொடுக்கின்றார். மிகுந்த அன்புடன் தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துவது போல் மக்கள் அனைவரையும் விழித்தெழச் செய்து அவர்களுக்கு பாதையை காட்டுவதே உங்கள் தொழிலாகும். ஷரீர உணர்விற்கு அவசியமே இல்லை. தந்தை ஒருபொழுதும் ஷரீர உணர்வு உடையவராக இருக்க முடியாது. ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுவதற்கே நீங்கள் சகல முயற்சிகளையும் செய்கிறீர்கள். ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுபவர்களால் மக்களுடன் அமர்ந்திருந்து பலருக்கு நன்மை அளிப்பதற்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க முடியும். ஷரீர உணர்வு வரும்பொழுது மற்ற அனைத்து விகாரங்களும் வருகின்றன. சண்டையிடுவது, சச்சரவு செய்தல், அதிகாரம் செலுத்துதல் போன்றவை இவை அனைத்தும் ஷரீர உணர்வுகளே. உங்களது ராஜயோகம். ஆயினும் நீங்கள் மிகவும் சாதாரணமாகவே இருக்க வேண்டும். நீங்கள் செய்யும் மிக சிறிய செயலும் அகங்காரம் ஏற்படுகிறது. நீங்கள் நாகரிகமான கை கடிகாரத்தை பார்க்கும் பொழுது உங்கள் இதயம் அதை அணிய விரும்புகிறது. நீங்கள் தொடர்ந்தும் அதனை பற்றி சிந்திக்கின்றீர்கள். இதுவும் ஷரீர உணர்வு என்றே அழைக்கப்படுகிறது. உங்களிடம் விலை உயர்ந்த மிக சிறந்த பொருள் ஒன்று இருக்குமாயின் நீங்கள் அதனை கவனமாக பராமரிக்க வேண்டும். நீங்கள் இதனை தொலைத்தீர்களாயின் அதனை பற்றிய எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்கள் இறுதி நேரத்தில் எதையாவது நினைவில் வைத்திருந்தீர்களாயின் உங்கள் அந்தஸ்து அழிக்கப்பட்டுவிடும். இப்பழக்கங்கள் ஷரீர உணர்விற்கு உரியன. அப்பொழுது சேவை செய்வதற்கு பதிலாக நிச்சயமாக அவசேவை செய்யப்படும். ராவணன் உங்களை ஷரீர உணர்வுடையவர்கள் ஆக்கிவிட்டான். பாபா எவ்வாறு அனைத்தையும் மிகவும் எளிமையாக செய்கின்றார் என்பதை உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொருவரின் சேவையும் பார்க்கப்படுகிறது. மகாரதி குழந்தைகள் தம்மை வெளிப்படுத்த வேண்டும். மகாரதிகளுக்கே எழுதப்பட்டுள்ளது. இந்த இடத்திற்கு சென்று சொற்பொழிவு ஆற்றுங்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் அழைக்கின்றார்கள். எவ்வாறாயினும் குழந்தைகளில் பெருமளவு சரீர உணர்வு உள்ளது. அவர்கள் சொற்பொழிவுகள் கொடுப்பதில் திறமைசாலிகளாயினும் அவர்கள் மத்தியில் அந்த ஆன்மீக அன்பு இல்லை. ஷரீர உணர்வு உங்களை உவர்நீர் போல் ஆக்குகிறது. நீங்கள் அற்ப விஷயங்களிலும் மிக விரைவில் குழப்பமடையக்கூடாது. பாபா இதனாலேயே கூறுகின்றார், யாரிடமாவது கேட்க வேண்டுமாயின் பாபாவிடம் கேளுங்கள். சிலர் கேட்கிறார்கள், பாபா உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள்? பாபா கூறுகின்றார், எனக்கு எண்ணற்ற குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஆனால் சிலர் தகுதியற்றவர்கள், மற்றோர் தகுதி உள்ளவர்களாகவும் மிக நல்லவர்களாகவும் உள்ளனர். நீங்கள் அப்படிப்பட்ட தந்தைக்கு கீழ்ப்படிவு உள்ளவர்களாகவும் அவரின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, ஷரீர உணர்வு உடையவராகி நாகரிகத்தை பின்பற்ற வேண்டாம். பலவற்றில் ஆர்வம் கொண்டிருக்காதீர்கள். தொடர்ந்தும் மிக எளிமையாக வாழுங்கள். இரண்டு, ஒருவரோடு ஒருவர் மிகுந்த ஆன்மீக அன்புடன் பழகுங்கள். ஒருபொழுதும் உவர்நீர் போல் ஆக வேண்டாம். பாபாவின் தகுதி வாய்ந்த குழந்தைகள் ஆகுங்கள். ஒருபொழுதும் அகங்காரம் உடையவர்கள் ஆக வேண்டாம். ஆசீர்வாதம். நீங்கள் சதா சந்தோஷ இதயமுடையவராக இருந்து உங்கள் பாக்கியத்தினதும் பாக்கியத்தை அருள்பவரினதும் புகழை பாடுவீர்களாக. பிறப்பிலேயே பிராமண குழந்தைகள் அனைவரும் தங்கள் பிறப்பு உரிமையாக ஒரு கிரீடத்தையும் சிம்மாசனத்தையும் திலகத்தையும் பெறுகிறார்கள். ஆகவே இந்த பிரகாசிக்கின்ற பாக்கிய நட்சத்திரத்தை பார்த்து உங்கள் பாக்கியத்தினதும் பாக்கியத்தை அருள்பவரினதும் புகழை தொடர்ந்து பாடுங்கள். நீங்கள் தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர்கள் ஆகுவீர்கள். உங்கள் பலவீனங்கள் பற்றிய புகழை பாடாதீர்கள். ஆனால் தொடர்ந்தும் உங்கள் பாக்கியத்தின் புகழை பாடுங்கள். கேள்விகள் அனைத்திற்கும் அப்பால் இருப்பதனால் மாத்திரமே சதா சந்தோஷ இதயம் உடையவராக இருக்கின்ற ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அப்பொழுதே உங்களால் பிறரையும் சந்தோஷமானவர்கள் ஆக்க முடியும். ஸ்லோகம். ஒரே ஒருவருக்கு உரியவராக இருத்தல் ஏக் நாமி. சிக்கனமாக இருத்தலுமே பிராமண வாழ்க்கையின் வெற்றிக்கான அடிப்படை. அவ்யக்த இஷாரா. உங்களின் நம்பிக்கை அஸ்திவாரத்தை உறுதியானதாக்கி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். நம்பிக்கை உங்களை கவலையற்றவர்கள் ஆக்குவதுடன் ஒரு கவலையற்ற ஸ்திதியில் பணி எதனையும் மேற்கொள்பவர்கள் நிச்சயமாக அதில் வெற்றியடைகிறார்கள். இது ஏனெனில் நீங்கள் ஒரு கவலையற்ற ஸ்திதியில் இருக்கும் பொழுதே உங்கள் புத்தி அனைத்தையும் மிக சரியாக தீர்மானிக்கின்றது. உங்கள் புத்தியானது நம்பிக்கை கொண்டிருப்பதுடன் ஒரு கவலையற்ற ஸ்திதியிலும் இருப்பதே மிக சரியான தீர்மானத்திற்கான அடிப்படை. அந்த ஸ்திதியில் எதனையும் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. ஓம் சாந்தி.